யோவான் 10:1-18. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்திற்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாயிருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் எவனோ ஆடுகளின் மேய்ப்பனாயிருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடி போகும் என்றார். இந்த ஓமையை இயேசு அவர்களுடனே சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லோரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள், ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் இரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணமடையவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனா இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவன் ஆகையால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார்.
ஒரு அற்புதமான வேத பகுதி. இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய பந்தியில் கலந்துக்க வந்திருக்கிற நாம் நம்முடைய தொடர்ந்து பார்த்து வருகிற பாடத்தில் ஒரு விசுவாசிக்கு கிறிஸ்து யார் என்றதில் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய சத்தியம் வந்து, ஒரு விசுவாசிக்கு கிறிஸ்து ஒரு மேய்ப்பன், இஸ் ஆர் ஷெப்பர்ட். இந்த அற்புதமான பகுதியில் நாம் பார்க்கும்போது ஒருவேளை அநேக தடவை நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கலாம். இதில் ஆட்டு பல காரியங்களை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். ஆட்டு தொழுவோம் பேசுகிறாரு, வாசல் என்றாரு, மெய்ப்பெண், ஆடுகள், திருடர்கள், ஓநாய்கள் அப்படின்றாரு. இது என்ன அப்படின்னா, இது ஒரு ஓமை கிடையாது. ஒரு ஓமைனா அதில் ஒரு ஒரு உலக பிரகாரமான கதையில் ஒரே ஒரு பரலோக சத்தியத்தை விளக்குற தான் ஒரு ஓமை. இது வந்து ஒரு உருவகம் அப்படின்னுவாங்க, அலகாரி அப்படின்னுவாங்க இங்கிலீஷில். இதில் பல காரியங்கள் பல பாடங்கள் நமக்கு இருக்கிறது. அலகாரி வந்து ஒரு ஒரு வார்த்தைகளால் சேர்ந்த ஒரு படம், ஒரு வார்த்தைகளால் சேர்ந்த ஒரு படம். அதில் பல பாடங்கள் இருக்குது. வேதத்தில் எதை எடுத்தாலும் ஒரு எந்த காரியமும் ஒரு தனியாக நிற்கிறது இல்லை பாருங்கள். எல்லாத்துக்கும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. ஒரு ஒரு உதாரணம், ஒரு ஒரு ஓமை, ஒரு 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 சத்தியமோ, எந்த சத்தியமோ ஒரு காத்துல தனியா நிக்கிற மாதிரி நிக்கிறது இல்லை. ஒரு ஒரு வசனமோ, ஒரு ஒரு வார்த்தைகளும், ஒவ்வொரு அதிகாரமும் ஒரு சந்தர்ப்பம், ஒரு வரலாறு, ஒரு சூழ்நிலையில அமைந்திருக்கிறதுன்றத நம்ம மறக்கவே கூடாது. அநேக பேர் இதை மறந்துதான் கிறிஸ்தவத்திலேயே தப்பா போறது. வேதம் வந்து ஒரு ஒரு மந்திர ரகசிய புக்கு மாதிரி திடீர்னு கண்ணை மூடிக்கிட்டு எங்கேயோ ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு திடீர்னு அந்த வசனத்தை பத்தி பிரசங்கம் பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு. ஒரு சந்தர்ப்பம் அதுல இருந்து பிரிக்க கூடாது. அந்த சந்தர்ப்பத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த உருவகம், இந்த அலகாரி அமைந்திருக்கிற சந்தர்ப்பம் என்ன? 3 வருஷம் ஆண்டவர் நம்ம மத்தேயில பார்த்துட்டு வர மாதிரி அதனுடைய ஊழியத்தை முடித்து விட்டு, ஆனா இஸ்ரவேல் ஜனங்க, முக்கியமா அந்த தலைவர்கள், அவரை நிராகரித்தாங்க. நிராகரித்து அந்த ஜனங்களை எல்லாம் தப்பான வழியில நடத்தி ஒரு போலி மதத்துல அந்த ஜனங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஆண்டவர் பார்த்து அவங்களை கடிந்து கொள்றார். ஆனா அந்த தலைவர்கள் வந்து தங்களை அந்த இஸ்ரவேல் ஜனங்க மக்களுக்கு தாங்கள் தான் மெய்யான மெய்ப்பர்கள் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு முந்தின ஒரு அதிகாரம், 9வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அங்க ஆண்டவர் ஒரு குருட பிச்சைக்காரனை சரி பண்ற, சரி பண்ணி அந்த அது சரியானதை பார்த்து அதுல பெரிய தர்க்கம், பெரிய பிரச்சனை, ஒரு தீவிர அடிக்கிறத பார்க்கிறோம். அந்த யூத தலைவர்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அந்த சூழ்நிலையில தான் இந்த உருவகத்தை பயன்படுத்தி ஆண்டவர் என்ன சொல்றாரு, இஸ்ரவேலுடைய மெய்ப்பருங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற அவங்க மெய்ப்பருங்க இல்ல, அவங்க பொய்யான மெய்ப்பருங்க, அதுக்கு அவங்க கூலி ஆள்க, அதுக்கு நேர் விரோதமாக நானே மெய்யான மெய்ப்பன் அப்படின்றார். இதுல ரெண்டு தொழுவத்தை பத்தி பேசுறார். தொழுவம்னா நமக்கு என்ன தெரியும், ஷீப் ஃபோல்ட், ஆடுகள் எல்லாம் வச்சு ஒரு பாதுகாக்கிற ஒரு இடம். 1வது வசனத்துல பாத்தீங்கன்னா ஒரு தொழுவம், என்ன தொழுவம் அது, அது வந்து பொய்யான இஸ்ரவேல் மதம், ஒரு செத்த மதம், பொய்யான சுவிசேஷம், சுய நீதியில கொண்ட உன்னுடைய சொந்த நீதியில தேவன் கிட்ட வந்துடலான்னு சொல்ற பொய்யான மதம். அந்த தொழுவத்துல இருக்கிற ஆடுகளை தான் அங்கிருந்து தான் தன்னுடைய ஆடை அவர் அழைப்பார். பாருங்களேன், அதான் 1வது வசனத்திலேயே அந்த தொழுவம் வந்து ஒரு பொய்யான இஸ்ரவேல் மதத்தை குறிக்கிறது. அந்த திருடர்கள் அப்படின்றார். யார் அந்த திருடர்கள்? அங்க இருக்கிற மத தலைவர்கள், பரிசேயர்கள். அவங்க வந்து தேவனுடைய மகிமையை திருடுறாங்க, அந்த ஆடுகளை திருடுறாங்க, அந்த ஆடுகளுக்கு தேவையான போஷனை கொடுக்கல, தேவனுடைய ஆலயத்தை கல்லர் குகைகளை ஆக்கியிருக்காங்க. அவங்க தான் அந்த திருடர்கள். அவங்க வந்து செவரேறி குதிச்சு வந்தவங்க இல்லையா, வாசல் வழியா வந்தவர்கள் அல்ல அப்படின்னும் குறிக்கிறாரு. தேவனுடைய கற்பனையின்படி வந்தவர் அல்ல. இந்த தொழுவம் பொய்யான இஸ்ரவேலுடைய மதம். அந்த தொழுவத்திலிருந்து தன்னுடைய ஆடை அவர் அழைத்து இன்னொரு தொழுவத்தை அவர் ஏற்படுத்துவேன் அப்படின்றார். பாருங்களா, அதான் 2வது வசனத்துல பாத்தீங்கன்னா தன்னை வாசல் வழியா வருகிறவன் தான் மேய்ப்பன் அப்படின்றார். யாரு? அவர் தான். ஆண்டவருடைய நியமனத்தின்படி, ஆண்டவருடைய வாக்கு தத்துவத்தின்படி, அழைப்பின்படி, மேசியானுடைய எல்லா சகல அதிகாரங்களையும் தகுதிகளும் கொண்டு வந்தவர் தான் உண்மையான மேய்ப்பன். பிதாவால் அனுப்பப்பட்டவர் அவர். அவர் வந்து வாசலின் வழியா வந்து தன்னுடைய ஆடுகளை அழைப்பார். அழைப்பார் யார்? அவருடைய ஆடுகள், தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், தன்னால் பிதாவுக்கு கொடுக்கப்பட்ட மக்கள், அவர்களை அழைப்பார் என்றதுதான் இந்த திப்ப உறுதியான அழைப்பு இல்லைங்களா. இது வந்து இதெல்லாம் என்னத்துக்குன்னா அந்த காலத்துல இருக்கிற மக்களுக்கு நல்லா புரியுற ஒரு உதாரணத்தை எடுக்கிற. அந்த காலத்துல என்ன நடக்கும்னா, ஒரு மேய்ப்பன் பகலெல்லாம் தன்னுடைய ஆடுகளை மேய்த்து விட்டு இரவுல அவன் போய் தூங்கணும் இல்லைங்களா, பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அதுக்கு ஒரு பொதுவான ஆட்டு தொழுவம் இருக்கும், அது பெருசா இருக்கும். அங்க வந்து தன்னுடைய மந்தைகளை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து விட்டுட்டு தன்னுடைய கிராமத்துக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வருவாங்க. அதுல ஒரு மந்தை இருக்காது, 10-20 ஆட்டு மேய்ப்பர்களுடைய ஆடுகள் ஒன்னா சேர்ந்து கலப்படமா அங்க இருக்கும். அதை ஒருத்தர் பார்த்துக்குவாங்க. இது என்ன நடக்கும், அந்த மேய்ப்பன் அதுல தன்னுடைய மந்தையை விட்டுட்டு அவர் போயிடுவாரு. போய் ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில வந்து வரும்போது எல்லாம் கலந்திருக்கும். தன்னுடைய ஆடுகள் அவருக்கு எப்படி தெரியும்? ஆனா அந்த மேய்ப்பர்களுக்கு தெரியும். அந்த ஆடுகளுக்கு அவரா பேர் வச்சிருப்பார். ஒருவேளை ஒரு கருப்பா இருக்கிற கருப்பி வெளியவா, இல்ல ஒரு கருப்பு காலு, இல்ல வெள்ள காது அப்படின்னு ஏதாவது கேலி பிரௌனின்னு ஏதாவது ஒரு பேரை வச்சிருப்பார். அவர் அதுக்குன்னு ஒரு பேரை வச்சிருப்பார். அந்த பேரை கூப்பிடுவார். சத்தமா அவர் கூப்பிட்ட உடனே எவ்வளவுதான் ஆடுகள்ல கலந்திருந்தாலும் அந்த ஆடு அங்க மேய்ஞ்சுகிட்டு இருந்தாலும் டக்குன்னு தன்னுடைய மேய்ப்பர் கூப்பிடுறாருன்ற சத்தம், தன் பேரை கூப்பிடுறாருன்னு அதுக்கு தெரியுமா. அது மேய்ஞ்சுகிட்டு இருக்கிற ஆடு டக்குன்னு எடுத்து பார்க்குமா. பார்த்துட்டு அவர் சத்தத்தை கேட்ட உடனே அந்த மற்ற ஆடுகள்கிட்ட இருந்து தன்னை பிரிச்சுக்கிட்டு ஓடி தன்னுடைய மேய்ப்பனை நோக்கி ஓடி வருமா. அது பொதுவா நடக்கிற பார்க்கிற ஒரு அதிசயம். எத்தனை ஆயிரக்கணக்கான ஆடு இருந்தாலும் தன் மேய்ப்பன் உடைய சத்தத்தை கேட்டுச்சுன்னா அந்த ஆடு ஓடி வரும். அவர் அதுக்குன்னு ஒரு பேரை வச்சிருப்பார். அது அவ்வளவுதான் கூப்பிடுவார். அது கூப்பிட்டவுன்னா அவர்கிட்ட ஓடி வரும். அந்த மாதிரி தன்னுடைய மந்தையில் இருக்கிற எல்லா ஆடுகளையும் அவர் பேர் சொல்லி அழைத்து அவர் நடந்து போவாரு. அவர் பின்னாடி இதெல்லாம் வரும், தன்னுடைய மந்தைத்தான் வரும். அதை ஒரு உதாரணமாக அழகாக ஆண்டவர் வைத்து இங்க உதாரணமா அவங்களுக்கு சொல்றார். இந்த இஸ்ரவேல் மதம் பொய் மதமாயி, ஒரு செத்த மதமாயி, பொய்யான தலைவர்கள், கூலியாட்கள், பொய் ஊழியக்காரர்கள், மேய்ப்பர்களால் நடத்தப்படுகிற இந்த மந்தையிலிருந்து உண்மையான மேய்ப்பன் நான் வரேன். என்னுடைய ஆடுகளை இந்த மந்தையில நான் விடமாட்டேன். அவர்களை நான் பேர் சொல்லி அழைப்பேன். இந்த செத்த மதத்திலிருந்து அவர்களை அழைத்து அவர்களை வெளியே கொண்டு வந்து நான் இன்னொரு தொழுவத்தை நான் கட்டுவேன். அதைத்தான் அவர் சொல்றார். பாருங்களேன், நான் இன்னொரு தொழுவத்தை கட்டுவேன். அந்த தொழுவத்தை கட்டும் போது அந்த திருடர்கள் சும்மா இருப்பாங்களா? இல்ல, அந்த பொய் மந்த ஆளுங்க சும்மா இருக்க மாட்டாங்க. இப்ப நம்ம சபைக்கு ஏதாவது ஒரு தப்பான சபையில இருந்து வந்தா அந்த பாஸ்டர் சும்மா இருக்கிறாங்களா? சும்மா இருக்கிறது இல்லை. அதே மாதிரி தான் நான் இன்னொரு சபையை கட்டுவேன்னா அந்த அந்த தலைவர்கள் ரொம்ப தொந்தரவு கொடுப்பாங்க. இந்த ஆட்டை எப்படியாவது திருப்பி கொண்டு வரலாமா, இந்த மந்தையை கெடுக்கலாமா அப்படின்னு பாக்குவாங்க. அதான் அப்போஸ்தல நடவடிக்கைகளை செஞ்சாங்க இல்லைங்களா. சபையை கட்டவே விடல, சபையை தொல்லை பண்ண ஆரம்பிச்சாங்க. விருத்த சேதனம் பண்ணணும், அதை பண்ணணும்னு எல்லாம் சொல்லிக்கிட்டே கெடுக்க பார்த்தாங்க. இயேசு இந்த பொய்யான மதத்திலிருந்து தன்னுடைய ஆடை அழைத்து தான் ஒரு தொழுவத்தை கட்டுவார். அந்த தொழுவத்தைனா கல்லு பாறாங்கல்ல எடுத்து சுத்தி கல்லுகளை சுத்தி வச்சு அந்த ஆடுகளை உள்ள விட்டு அவர் என்ன சொல்றாரு, அந்த தொழுவத்துக்கு வாசல் நானே. நான் இப்ப அதான் ஏழாவது வசனத்துல அவர் சொல்றாரு இல்லைங்களா, நானே வாசல். இனிமே இந்த ஆடுகள் என் மூலமாகத்தான் வெளியே போவோம், என் மூலமாக உள்ளவரும் என்னில் நிலைத்திருக்கும். இந்த ஆடுகள், இந்த ஆடுகள் ஒருபோதும் அழிந்து போகாது. நான் வாசலா இருப்பதுனால எந்த ஓனாயோ எந்த சிங்கமோ வந்து இந்த ஆடுகளை இழுத்துட்டு போக முடியாது. இந்த ஆடுகள் மற்ற வேலைக்கார மற்ற பொய்யான மெய்ப்பருங்க மீப்பன் மாதிரி பேசுகிற அந்த பொய் மத தலைவர்களுடைய சத்தங்களுக்கு செவி கொடுக்காது. என் ஆடுகள் என் சத்தத்தை தான் கேட்கும், இனிமே என்னை விட்டு போகாது. அந்த பொய் மெய்ப்பருங்க பெரிய ஆலயத்தை வச்சுக்கிட்டு பெரிய இதை வச்சுக்கிட்டு என்கிட்ட வா அதை கொடுக்கணும் இதை கொடுக்கணும்னு எவ்வளவு கூப்பிட்டாலும் இந்த ஆடுகள் என் சத்தத்தை விட்டு போகாது. என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். பாருங்களேன், அவங்களுடைய மிரட்டலுக்கோ அவங்களுடைய கவர்ச்சிக்கோ அழைப்புக்கோ கவராது என் ஆடுகள். நானே அதுக்கு வாசலா இருந்து நல்ல மேய்ச்சலை தந்து நித்திய ஜீவனை தந்து அவர்களை காப்பாற்ற போறேன். அப்படித்தான் ஆண்டவர் சொல்றார். அதான் இந்த வசனம், இந்த உருவகத்தினுடைய சந்தர்ப்பம். இந்த வரலாற்று இந்த படத்தை மனசுல வச்சுக்கிட்டு இப்ப போய் நீங்க வீட்டுல படிச்சு பாருங்களேன், ரொம்ப தெளிவா இருக்கும். இதை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை அநேக நேரம். ஓகே, அவ்வளவுதான், அதை குறித்து விளக்கம் கொடுக்க முடியும். நம்ம இன்னைக்கு கம்யூனியனுக்கு போக போறோம், இல்லைன்னா இந்த பகுதியை வச்சு நம்ம ஒரு 6 மாசம் படிக்கலாம். பட் தேர் இஸ் நோ டைம். அருமையான பகுதி. இந்த 3 காரியத்தை பத்தி தான் நான் இன்னைக்கு பேசணும்னு நினைச்சிருக்கேன். நம்முடைய இருதயங்களே கம்யூனியனுக்கு ஆயத்தம் பண்ணும்படிக்கு, முதலாவது ஒரு ஆட்டினுடைய நிலை, ஒரு ஆட்டினுடைய நிலைமை. ரெண்டாவது, இயேசு நானே நல்ல மெய்ப்பன் என்றாரு, அதுக்கு அர்த்தம் என்ன? மூன்றாவது, ஏன் அவர் நல்ல மெய்ப்பன் இல்லைங்களா? ஆட்டினுடைய நிலைமையை பார்ப்போம். உங்களுக்கு ஆட்டை பத்தி எவ்வளவு தெரியும்னு எனக்கு தெரியல. ஆட்டு கறி தான் நமக்கு, ஆட்டு பிரியாணி தான் டேஸ்டா இருக்கும். அதை விட்டுட்டு வேற என்ன, சில பேருக்கு ஆட்டை பத்தி ஒன்னும் தெரியாது இல்லைங்களா? உண்மைதானே? மட்டன் பிரியாணின்னா அது மட்டும்தாங்க தெரியும், ஆட்டை பத்தி ஒன்னும் தெரியாது. எனக்கும் அப்படிதான் இல்லைங்களா? நான் ஆடு மேய்ச்சதில்லை, ஆட்டு பிரியாணி டேஸ்டா இருக்கும்னு தெரியும். ஆனா அதெல்லாம் படிச்சு சிலதெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காரியங்கள் இருக்கு. இந்த உலகத்திலேயே என்ன சொல்றாங்க, தற்காப்பற்ற ஒரு மிருகம் அப்படின்னா ஆடுதான். ஆடு எங்கேயாவது மற்ற மிருகம் கூட சண்டை போடுறத பார்த்துருக்கிறீங்களா? ஆடு உதைக்கிறதோ கடிக்கிறதோ சண்டை போடுறதோ இல்லை தன்னை இரையாக சூறையாட வருகிற எந்த மிருகங்கிட்டயோ ஓநாய்கிட்டயோ சண்டை போடாது. சண்டை போடுற தன்னை கீறுறதோ உதைக்கிறதோ கடிக்கிறதோ அதெல்லாம் முடியாது. ஆடு ரொம்ப தற்காப்பற்ற ஒரு மிருகம். பிள்ளைங்க குரங்க கிட்ட போறது கூட பயப்படுற நம்ம பிள்ளைங்க ஆடுனா உடனே ஓடி போய் தூக்கி வச்சுக்கிட்டு அதை கொஞ்சிறது என்ன இது என்ன. என் பையன் சின்ன வயசுல ஆடை பார்த்தா கார் நிறுத்தணும், நான் எங்க பார்த்தாலும் ஆடை பார்த்தா கார் நிறுத்தணும். ஏன்னா ஆடுனா அது ஒன்றும் செய்யாது இல்லைங்களா. அந்த மயிர் கத்திரிக்கிட்ட மௌனமா அது இருக்கும், தன் முடியே கட் பண்றாங்க ஆனாலும் அது ஒன்றும் எதிர்த்து எதிர்க்க முடியாது. அதை அடிச்சோனாலும் நமக்கு அதிர்ச்சி குரங்கு அப்படியே இது காட்டுற மாதிரி அதெல்லாம் பண்ணாது. அந்த ஆடு வந்து ரொம்ப தற்காப்பற்ற மிருகம் மாத்திரம் இல்லை, அது தன்னையே அது பார்த்துக்க முடியாது. எங்கன்னா போய் தவறி முகம் குப்புறை இப்படி உளுந்துருச்சுன்னா கீழே குப்புறை படுத்துருச்சுன்னா அது திருப்பிக்க அதான் முடியாது, அப்படியே தான் உளுந்துருக்குமா. யோசிச்சு பாருங்களேன், அப்படியே உளுந்துருக்குமா. ரொம்ப நேரம் அப்படியே உளுந்திருந்தா அந்த ரத்தம்லாம் மூளைக்கு போய் அப்படியே செத்துருமா. அதனால அது சிக்கு உளுந்த உடனே எவ்வளோ சீக்கிரம் போய் யாராவது அதை உருட்டி விட்டா அது பொழைச்சிக்கும், இல்லைன்னா அப்படியே உளுந்தே செத்துருமா. பாருங்களேன் எவ்வளோ சேடு. ரொம்ப நேரம் அப்படியே இருந்துச்சுன்னா சில நேரங்களில் அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், ஏன்னா ரத்தம் ஓட்டெல்லாம் ரொம்ப கெட்டு போயிருக்கும், ரொம்ப பலவீனமான மிருகம், ரொம்ப ஹோப்லெஸ், ரொம்ப ஹெல்ப்லெஸ். அதுவா தன் மே பசி எடுத்துச்சுன்னா அதுவா போய் தன் ஆடு ஒரு புல்லை போய் தேடி அது சாப்பிடாதான், அதுவா போய் தண்ணீர் போய் குடிக்கணும்னு குடிக்காதான். யாராவது அதுக்கு சாப்பாடு கிட்ட நடத்தணும், புல்லுகிட்ட நடத்தணும், லீட் பண்ணணும், இல்லைன்னா போவாது. அதுவும் லீட் பண்ணி புல்லுகிட்ட எடுத்துட்டு போய் விட்டாலும் அதை பார்த்துக்கணும். ஏன்னா புல்லும் இல்லை விஷதரமான இல்லை டாக்ஸிக் மற்ற செடிகளுக்கும் அது வித்தியாசப்படுத்த தெரியாதான். புல்லை சாப்பிட்ற மாதிரியே சாப்பிட்டுக்கிட்டு போய் மற்ற விஷதரமான செடிகளையும் சாப்பிட்டு உடம்பு சரியில்லாமல் போயிடும், இல்லை சிலது செத்தே போயிடும். அதனால அந்த பாக்குறவங்க அந்த மேய்ப்பர் என்ன பண்ணணும், வெறும் பியூரா புல்லு இருக்கிற இடத்துல உடனும் மற்றதெல்லாம் சாப்பிட போடுச்சுன்னா அதை காப்பாற்றணும். பாருங்களேன் அப்படியே சாப்பிட்டு செத்துறோம், அது அதை பார்த்துக்கணும். அது மாத்திரம் இல்லை ரொம்ப அழுக்கான மிருகம், அது ரொம்ப அழுக்கான. அது உடம்புல வந்து நமக்கு வேர்வு வர மாதிரி அதுக்கும் லெனலின்னு ஒரு தண்ணி வருமா, ரொம்ப கிரீஸியா இருக்குமா, ரொம்ப ஒட்டுகிற பேஸ்ட் மாதிரி இருக்குமா. அதனால என்ன ஆகுமா, அந்த உள்ளெல்லாம் அது கலந்து இருக்கிறதுனால எல்லாம் போற வர டஸ்ட் காத்துல பறக்கிற இலை கிளை மண் கின்னு எல்லாமே தூசு எல்லாம் உடம்புல அதுல ஒட்டிடுமா, அது கிட்ட வந்தாக ஒட்டிடுமா. ஒட்டும் போது அது எங்கன்னா உரசிக்கிட்டு வரந்துச்சுன்னா அதெல்லாம் ஒட்டிக்கும். அது பத்தாதுன்னு சொல்லி சின்ன பூச்சிகள்லாம் இருக்கு இல்லைங்களா, பற ஃபிளைஸ் அதெல்லாம் போய் அந்த உள்ளு நல்லா இருக்குதேன்னு சொல்லி அங்க போய் முட்டை எல்லாம் விடுமா. முட்டை விடும்போது அதுக்கு சொறி வந்தால் அதனால சொறிஞ்சிக்க முடியாது, அது அதை க்ளீன் பண்ணணும். அதை டெய்லி ஒரு வாரத்தில் ரெண்டு மூணு நாளில் க்ளீன் பண்ணலன்னா ஸ்கின் டிசீஸ் வந்து செத்துருமா. அதனால அதை இருந்து க்ளீன் பண்ணணும். அதை க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப கோல்டு தண்ணியில் க்ளீன் பண்ணால் அதுக்கு ஜுரம் வந்துடுமா. அது ரொம்ப ஹாட்டம் பண்ணக்கூடாது, அது ரொம்ப பார்த்து அதை க்ளீனாக பண்ணணும். அதான் இல்லை எங்கன்னா ஆறு ஓடுது அதுக்கிட்ட எடுத்துகிட்டு போவோம்னா ஆறு ரொம்ப சத்தமாக வந்துச்சுன்னா கிட்டவே போவாதான் பயத்துக்கு. இல்லை ரொம்ப வேகமாக போச்சு அதை நிற்க வச்சோன்னா குப்புறை உளுந்துருமே, உளுந்துட்டு எந்திரிக்க முடியாது. அதனால தான் என்ன மாதிரி தண்ணீர் அண்டை என்ன நடத்துகிறா, அமர்ந்த தண்ணீர் அண்டை இல்லைங்களா. ஜோக ஓடுற தண்ணீர் அண்டையெல்லாம் கிட்ட கூட போகாது ஆடு, அமர்ந்த தண்ணீர் இருந்தால் தான் அது போகும். அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபியர்ஃபுல், ரொம்ப இது அனிமல். அது அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஒரு பாதுகாப்பு அற்ற ஒரு ஒரு பாதிக்கப்படக்கூடிய ஒரு மிருகம். பாருங்களேன் ஏதாவது ஒரு காயம் ஆயிடுச்சு இதாயிருச்சுன்னா மற்ற மிருகங்கள்லாம் அது ஒரு சுய தற்காப்பு செல்ஃப் ப்ரிசர்வேஷன் இன்ஸ்டிங்க்ன்னுவாங்க, தன்னை காத்துக்கணும், அதுக்கு விரோதமாக சண்டை போடணும், எதிர்ப்பு சக்தி நிறைய மற்ற மிருகங்களுக்கு இருக்குது. ஆட்டுக்கு அவ்வளோ இல்லை, ரொம்ப ஈஸியாக உளுந்துருமா, ரொம்ப ஈஸியாக செத்துருமா ஏதாவது ஒரு காயம் ஆச்சுன்னா. யோசிச்சு பாருங்களேன், ரொம்ப பயம், ரொம்ப பயம். நம்ம எங்கன்னா காரில் போனோன்னா நம்ம கிராம பக்கம்லாம் மாடு நின்றுச்சுன்னா எவ்வளோ ஆறு அடித்தாலும் அசையாதது, அதை போட்டு அடித்து கத்துனாதான் போவோம். ஆனால் ஒரு ஆடுங்க நான் ரெண்டு மூணு இருந்துச்சுன்னா ஆறு அடிங்களேன் அந்த ஆறு பயந்து போய் பள்ளத்தில் கூட உளுந்துடும், ரொம்ப பயம். சில நேரங்களில் பயத்தில் என்ன கூட பண்ணுமா, அந்த ஓநாய்கள் வருதுன்னு அந்த பயத்திலே போய் அந்த ஓநாய் முன்னாடியே போய் உளுந்துருமா, ஓடுறத விட்டுட்டு பயத்தில் என்ன பண்ணுறோன்னு தெரியாம், வெரி ஃபியர்ஃபுல், ரொம்ப பலவீனமான ஒரு முட்டாளான மிருகம், ஈஸியாக காணாமல் போயிடும். ஒரு நாய் எங்கன்னா போயிடுச்சு, பக்கத்து தெருவெல்லாம் போயிடுச்சுன்னா தேடிட்டு வந்துடும், குதிரை போயிடுச்சுன்னா தேடிட்டு வந்துடும், ஒரு ஆடை தூக்கிட்டு போய் அந்த சந்தில் விடுங்களேன், திக்கு தசை தெரியாமல் காணாமல் போயிடும், அது ஈஸியாக காணாமல் போயிடும். அதனால்தான் காணாமல் போன ஆடுன்னு ரொம்ப பைபிளில் வருது, ரொம்ப ஈஸியாக காணாமல் போயிடும். இதெல்லாம் என்ன ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஆடுகளுக்கு மிகப்பெரிய தேவைகள் இருக்கிறது. ஆடுகளை தற்காக்கணும், அவளை போஷிக்கணும், தண்ணி காட்டணும், அதுக்கு உடம்பு சரியில்லைனா சுத்தம் படுத்தணும், சுகப்படுத்தணும். ரொம்ப ஈஸியாக சோர்ந்துடும். ஹோப்லெஸ் அனிமல். ஒரு ஆடு இந்த உலகத்தில் உயிரோடு பிழைக்குதுன்னா அதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா, அதை பார்த்துக்கிற அந்த மெய்ப்பன் தான். அந்த மெய்ப்பன் தான் அந்த ஆடுக்கு இருக்கக்கூடிய உயிர் ஓட்டமே. ஒரு மெய்ப்பன் இல்லாத ஆடு பொழைக்கவே முடியாது, பொழைக்கவே முடியாது, அது பொழைக்க காப்பாற்றவே முடியாது. கவனத்தோடு பாதுகாப்போடு மிகுந்து அதை போஷித்து பாதுகாத்து சுத்தப்படுத்தி பராமரிக்கிற ஒரு மெய்ப்பன் இருந்தால் தான் ஆடு பொழைக்கவே முடியும். உங்களுக்கு யோசிச்சு பாருங்க, பாவத்தில் விழுந்த நீங்களும் நானும், கிருபையினால் மட்டுமே ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும், உங்களுடைய என்னுடைய ஆவிக்குரிய நிலை ஒரு ஆட்டை விட அதிகமாக அருமையான விதத்தில் விவரிக்கவே முடியாது. நீங்களும் நானும் ஆவிக்குரிய விதத்தில் அதான் நம்ம நிலைமை. நீங்கள் அப்படி யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? முட்டாளுங்க, அறிவில்லாதவங்க, அனுதினமும் பயங்கரமான ஆவிக்குரிய தேவைகள் நமக்கு இருக்கு. ரொம்ப ஈஸியாக சோர்ந்து போயிடுவோம். நமக்கே நாம் போஷணை கொடுத்துக்க முடியாது, அதுவும் கஷ்டம். நமக்கே நம்ம ஆவிக்குரிய விதத்தில் ரொம்ப பயந்தவங்க, திடீர்னு பயம், ஈஸியாக வழி தவறி போகிறவங்க இல்லைங்களா? ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வரும், மெய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு ஆஹாஹா என்னுடைய மெய்ப்பனே உண்மை நான் பின்பற்றுவேன் அப்படின்றோம். மண்டே டியூஸ்டே எந்த தெருவில் இருக்கிறோம் நமக்கே தெரியறதில்ல, எங்கே போகிறோன்னு தெரியுது, திருப்பி எப்படி வரணும்னு தெரியுதுல்ல, கலங்கி முழிச்சு திருவிழாவில் காணாமல் போன புள்ள மாத்தா நிற்கிறோம், என்ன பண்ணும், என்ன ஆயிடுச்சு, ஏதா ஆயிடுச்சுன்னு இல்லைங்களா? நம்முடைய நிலைமை யோசிச்சு பாருங்களேன், வெரி புவர், வெரி பயம், நம்முடைய நம்மளே பலவீனம், ரொம்ப பலவீனம், உணர்வற்றவர்கள், நன்றி கெட்டவர்கள். நம்முடைய பலவீனத்தை குறித்தே நமக்கே எவ்வளோ வெக்கம். ஈஸியாக வழி தவறி போகிறவங்க நம்மளாக நம்ம பொழைக்க முடியாது. நான் பேர்பட்ட நமக்கு இவ்வளோ பயம், பலவீனம், தேவைகள், ஆவிக்குரிய இத்தனை தேவைகள் இருக்கிற நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி, நமக்கு ஒரு மெய்ப்பன் இருக்கிறார் இல்லைங்களா? இப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு மெய்ப்பன் இருக்கிறார். அதை பற்றி தான் நாம் பார்க்கிறோம். நமக்கு ஒரு மெய்ப்பன், ஒரு நல்ல மெய்ப்பன் இருக்கிறார், அதை பார்க்குறோம். ஆட்டினுடைய நிலைமையை பார்த்தோம், அது நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை எவ்வளோ துல்லியமாக விவரிக்கிறத பார்க்கிறோம். அடுத்ததாக நல்ல மெய்ப்பனை பார்ப்போம். 11வது வசனத்தை கவனிங்களே, நானே நல்ல மெய்ப்பன், நானே நல்ல மெய்ப்பன். எவ்வளோ அருமையாக கிறிஸ்து தன்னை மிகப்பெரிய போதகர், த கிரேட்டஸ்ட் ப்ரீச்சர், அவரை பற்றி ப்ரீச் பண்ணுறார், த கிரேட்டஸ்ட் பர்சன், அவரை பற்றி. இதில் நம்முடைய மனதை கொஞ்சம் நேரம் தியானிக்க நம்ம அலோ பண்ணுவோமா? எவ்வளோ ஆழமான அர்த்தம் இருக்குது. இங்கிலீஷில் ஒரே ஃப்ரேஸ் தான், ஐ ஆம் த குட் ஷெப்பர்ட். ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஆழமான சத்தியங்கள் இருக்கிறது. ஐ ஆம் இங்கிலீஷில் வரும்போது நான் இல்லைங்களா, ஐ ஆம்னு வரும்போதே முதலாவது அவருடைய தெய்வீகத்தை குறிக்கிறது. யாத்திரா ஆமகத்தினுடைய ஒரு ஒரு எக்கோ இங்கே நம்ம பார்க்கலாம், இங்கே ஒரு எதிரொலி நம்ம பார்க்கலாம். ஏன் தேவன் தன்னை பற்றி முதலாவது உங்களுடைய பேர் என்னன்னு சொல்லும் போது மோசேக்கு எப்படி தன்னை வெளிப்படுத்தினார், நான் இல்லைங்களா, நான் நானாகவே இருக்கிறேன், நான் ஏன் அவருடைய தன்னியல்பு யார் மேலேயும் அவர் சார்ந்தில்லை, எல்லோரும் நம்ம அவர் மேலே தான் சார்ந்திருக்கிறோம், அவர் யாரும் அவருக்கு தேவையில்லை. செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ், தன்னியல்புள்ள நித்தியமான மாறாத தேவன் அவர் இல்லைங்களா. அவர் ஐ ஆம் ஆக இருக்கிறார். எப்போ பார் ஐ ஆம் தான் அவர். அவருக்கு இல்லாத கோடி கோடி வருஷங்களுக்கு பின்னாடி இல்லாதது எதுவுமே இப்ப இருந்தது இல்லை. அவர் எப்படி இருந்தாரோ அப்படித்தான் இப்பவும் இருக்கிறார். இன்னும் எத்தனை கோடி வருஷங்கள் போனாலும் அவர் என்னைக்கு இப்ப எப்ப இப்ப எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் இருக்க போறார். எதுவுமே அவர் புதுசா கத்துக்க போறதில்லை, இம்ப்ரூவ் ஆக போறதில்லை, தெரிய போறதில்லை. அவர் எப்பவும் இருக்கிறவராகவே, பரிபூர்ணமுடையவராக, நிறைவு உடையவராக, தனியல்பு உள்ளவராக, நித்தியமானவராக, யார் மேலையும் சார்ந்திராத ஐஆம். அதான் ஐஆம் தட் ஐஆம். பாருங்களேன், அவர் பழையற்பாடுல அவருக்கு தன் பயன்படுத்தின மாறாத தேவன் யாவே, சொல்றதுக்கே உச்சரிக்கிறதுக்கே பயப்படுற அந்த பேர், அந்த தெய்வீகமான நாமத்தை கிறிஸ்து என்ன சொல்றாரு? ஐ ஆம். முதலாவது என்ன சொல்றாரு? நான் தான் தெய்வம், ஐ ஆம். யோவான்ல இந்த ஐ ஆம்ன்றது 7 தடவை வரும் இல்லைங்களா, இது அதுக்கு நடுவுல வருது. இதுக்கு முன்னாடி 3 சொல்லுவாரு, இதுக்கப்புறம் 3 நானே ஜீவ அப்பம் அப்படி எல்லாம் வருது இல்லைங்களா, 7 வரும், இது நடுவுல வருது, இதுக்கப்புறம் 7 வரும், இதான் 4வது. பல ஏற்பாடுல நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு சங்கீதம், கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், யாவே அங்க வர்றது லார்ட், LORD, கர்த்தர், அதே தான் ஐ ஆம். அவர் என்னுடைய மெய்ப்பராக இருக்கிறார். இயேசு என்ன சொல்றாரு? அந்த ஐ ஆம் நான் தான்ப்பா, தெய்வீகம் நான் தான். அது முதலாவது தன்னுடைய தெய்வீகத்தை அங்க அறிவிக்கிறார். ரெண்டாவது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஐ ஆம் த அப்படின்னு வரும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்கு. எல்லாம் தமிழில் நமக்கு எப்படி விவரிக்கிறது? தமிழில் பிரசங்கம் பண்ணுறேன், ஆனால் இங்கிலீஷ் வார்த்தைகளை சொல்லி உங்களுக்கு பண்ணுறேன். த அப்படின்னா பிரத்யேகமான உரிமை, எக்ஸ்க்ளூசிவ், அது வேற யாருக்குமே சொல்ல முடியாது. எத்தனையோ மெய்ப்பர்கள் இருக்காங்க, அவங்களில் நான் ஒரு மெய்ப்பன் இல்லை, நான் ஒருத்தர் தான் மெய்ப்பன், நான் ஒருத்தர் தான் ஆத்மாவை காக்கக்கூடிய ஒரு மெய்ப்பன், வேற யாருமே உன் ஆத்மாவை காப்பாற்றவே முடியாது, நான் ஒருத்தர் தான் நல்ல மெய்ப்பன். 10 இருக்கிறாங்க, அதுல நீ சூஸ் பண்ணிக்க உனக்கு பிடிச்ச மாதிரி இல்ல. ஐ ஆம் தான் வந்தாவே ஒண்ணுதான், ஒண்ணுக்கே தான் தான் யூஸ் பண்ணுவோம். சூரியனுக்கு மட்டும்தான் த சன் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அவர் ஒருத்தர் தான், ஐ ஆம் த. அவர் பிரத்யேகமான, அவரை மாதிரி வேற இல்ல. அதுக்கப்புறம் நல்ல மெய்ப்பர், இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் பாத்தீங்கன்னா நல்ல மெய்ப்பர், அதுக்கு ஆப்போசிட் என்ன? கெட்ட மெய்ப்பர். அவ்வளோதான் நமக்கு தெரியுது. ஆனால் ஒரிஜினலில் பார்த்தீங்கன்னா நல்லது கெட்டதுக்கு ஆப்போசிட் நல்லதுக்குன்ற வார்த்தை வந்து அகத்தாஸ்ன்ற ஒரு வார்த்தை, அதை இங்கே பயன்படுத்தலை. இங்கே வந்தது கேலாஸ்ன்ற வார்த்தை. அப்படின்னா என்ன? வெறும் இவர் நல்ல கெட்டது கெட்ட மெய்ப்பர் இல்லைப்பா, நல்ல மெய்ப்பர் மாத்திரம் இது சொல்லலை, அது எல்லா உள்ளடக்கிய ஒரு வார்த்தை. அப்பா மெய்ப்பர்களையே மிக அழகான, மிக சிறந்த, மிக விரும்பத்தக்க, மிக கவர்ச்சியான, மிக சிறந்த உயர்ந்த மெய்ப்பர் இவர் தான். ஒரு சூப்பர்லேட்டிவ் வேர்டுன்னுவாங்க, ஒரு காரியத்துல உச்சகட்டம் எதுங்க, அந்த வார்த்தை தான் கேலாஸ். உச்சகட்ட மெய்ப்பர் நான் தான், உச்சகட்ட மெய்ப்பர். இங்கிலீஷ் த ப்ரீஎமினன்ட்லி எக்ஸலண்ட் அப்படின்னுவாங்க. இதை விட பெரிய மெய்ப்பர் இல்லை, இதை விட சிறந்த விரும்பத்தக்க மெய்ப்பர் இல்லப்பா, உச்சகட்ட மெய்ப்பர் நான் தான். மெய்ப்பர்களுக்கெல்லாம் உச்சகட்ட சிறந்த மெய்ப்பர் நான் தான். அதான் நான் நல்ல மெய்ப்பர் இல்லைங்களா. அதான் அந்த அர்த்தத்தில் சொல்ற அவருடைய தெய்வீகம் அதில் அடங்கியிருக்கு. அவருடைய பிரத்யேகத்தன்மை அவர் மட்டும்தான். மூணாவது, அவரை விட வேற மெய்ப்பருங்க கிடையவே கிடையாது, அவர் மட்டும்தான் உச்சகட்ட மெய்ப்பர். மூன்றாவதாக, எப்படிங்க இவர் நல்ல மெய்ப்பர்? இதில் பல காரணங்கள் இருக்கு. நான் முதல்ல 5 எடுத்தேன், அப்புறம் 3 எடுத்தேன், அதுக்கப்புறம் 2 பண்ணிட்டேன். ஏன்னா நமக்கு நேரம் ஆயிடும் இல்லைங்களா, 5 சொல்ல போனேன்னா நமக்கு 2 மணி நேரம் ஆயிடும். 2 காரணங்களை ஒண்டி பார்ப்போம் இந்த பகுதியில். ஏன் அவர் நல்ல மெய்ப்பர் என்றாரு? 11வது வசனம், நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறான். இப்படி ஒரு மெய்ப்பர் இருக்கவே முடியாது. எவ்வளவு அழகு இந்த பகுதி. நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே அர்ப்பணிக்கிறான். லேஸ் டவுன், அப்படியே வைக்கிறார், அப்படியே விடுறார், அப்படியே கொடுக்கிறார். பாருங்களேன், ஆமா, இது எவ்வளவு அழகானதுன்னா, நம்ம நன்றி கெட்டவங்க இதை மறந்துடுவோன்னு தெரிஞ்சோ தெரியல, இந்த பகுதியில இதையே திருப்பி திருப்பி 4 வாட்டியா சொல்லுவார். இது ஒரு பாடல் மாதிரி, ஒரு மெய்ப்பன் பாடல். அந்த மேய்ப்பன் தனக்காக தன்னை பற்றி தன் ஆடுகளுக்காக பாடுற ஒரு பாட்டுல வர கோரஸ் மாதிரி பாருங்களேன். 11வது வசனத்துல என் மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறார். சரி, 15வது வசனத்துல என் ஜீவனை என் ஆடுகளுக்காக தருகிறேன். 17வது வசனத்துல என் ஜீவனை நான் கொடுக்கவும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம். 18வது வசனத்துல அதேதான், என் ஜீவனை கொடுக்கிறேன். திருப்பி திருப்பி ஒரு 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 இதுல கோரஸ் வர மாதிரி பாட்டுல சும்மா ஒரு கற்பனை பண்ண அவரு தன்னுடைய ஆடுகளுக்காக ஒரு பாட்டை பாடுறாரு. ஒரு பிபி வச்சுட்டு பாடிட்டே இருக்கும்போது அந்த ஆடுகள் கேட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு கோரஸ் என்ன தெரியுமா, என் ஜீவனையும் கொடுக்கிறேன். என் ஆடுகளே, நான் தான் நல்ல மேய்ப்பன், நான் என் ஜீவனையும் உங்களுக்காக கொடுக்கிறேன், என் ஜீவனையும் கொடுக்கிறேன். திருப்பி திருப்பி அதுவே அவர் சொல்றத பார்க்கிறோம். ஜீவன் அப்படின்னும் போது கிரேக்கில் ரெண்டு வார்த்தை இருக்கு, பயோ ஜூவோ, நம்ம பயாலஜி ஜூவாலஜின்றோம் இல்லைங்களா, அந்த வார்த்தைலாம் இங்கே பயன்படுத்தலை. என்ன போட்டிருக்குன்னா சூகேன்ற வார்த்தை. அப்படின்னா என்ன, என்னுடைய முழு ஆழ்த்த தத்துவத்தையே நான் உங்களுக்கு கொடுக்குறேன், என் ஆத்மா சரீரம் வல்லமை என்னுடைய சகலத்தையும் உங்களுக்காக கொடுக்கிறேன். பாருங்களேன், அவர் என்ன சாகலை, சாகாத போது இந்த வார்த்தையை அவர் சொன்னார் இல்லைங்களா. எப்படி ஏன் சொல்றாரு, ஏன் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறாருனா, ஏன்னா தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் அவர் தன்னுடைய முழு ஜீவனையும் சுவாசத்தையும் தன்னுடைய வாழ்க்கையையும் தன்னுடைய முயற்சிகளையும் தன்னுடைய எனர்ஜியும் தன் ஆடுகளுக்காக கொடுக்கறது தான் தன் வாழ்க்கை. கொடுத்துக்கிட்டு 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 கடைசியில எல்லா ஜீவனையும் கொடுத்து சிலுவையில தான் அதை முடிவாக தன் ஜீவனையே விட்டார். என் ஜீவனை கொடுத்துக்கிட்டே வந்தார் இல்லைங்களா. தன்னுடைய வல்லமையை தன்னுடைய எல்லாத்தையும் விட்டு இறங்கி வந்து இந்த உலகத்தில் தன் ஜீவனை கொடுத்துக்கிட்டு கொடுத்துக்கிட்டு கொடுத்துட்டு கடைசியில் ஒரு சொட்டு ஜீவனம் இல்லாமல் எல்லாத்தையும் என் ஆடுகளுக்காக கொடுத்துட்டேன். ஐ லே டவுன் மை லைஃப் ஃபார் மை ஷீப், என் ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். அந்த ஜீவன் வெறும் சரீர விதமான ஜீவன் இல்லை, வெறும் சரீரத்தில் ஆணியையும் உடம்புல வாரடியும் வாங்கினது மாத்திரம் இல்லை, பாவ நிவாரண பலியாக பாவ குற்றத்தை தன்னேல் சுமந்து தேவ கோபாக்கினே தன் ஆத்மால சுமந்து கதர்னாரே, அதையும் அதுல அடங்கி இருக்கிறது. என் ஜீவன், என் ஜீவன், என் தேவனே, என் தேவனே, என்னை ஏன் கைவிட்டீன்னு கதர்ற அளவுக்கு தன் உள்ளமெல்லாம் விட்டு கொடுத்தாரே, என் ஜீவனையும் கொடுக்கிறேன். ஐ லே டவுன் மை லைஃப். பாருங்களேன், ஏசு நமக்காக செத்தார், அதை ஒரு விதத்துல சொல்றோம், ஒரு விதத்துல கரெக்டாக. ஆனா இந்த வசனம் அப்படி சொல்லல பாருங்களேன், அவர் இயேசு எனக்காக தன் ஜீவனை கொடுத்தார், அதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா. ஏன்னா ஜீவனை விடுறதுக்கோ கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு, ரொம்ப வித்தியாசம் இருக்கு. இயேசு எனக்காக செத்தாருன்றதுக்கும் இயேசு எனக்காக ஜீவனை கொடுத்தாருன்றதுக்கும், ஏன்னா எத்தனையோ பேர் இயேசுக்காக சாகலாம் இல்லைங்களா. ஆனா அந்த செத்தவங்க என்னைக்கோ ஒரு நாள் சாக தான் போறாங்க, ஏன்னா இயற்கைக்கு கடன் பட்டிருக்கிறாங்க, நம்ம எல்லாரும் பிறந்தவங்க சாக தான் செய்யணும். ஆனால் இயேசு விஷயத்தில் அப்படி இல்லை, அவர் சுயமாக கொடுத்தார். அது நம்ம சுயமாக கொடுக்குற அளவுக்கு நமக்கிட்ட இல்லை, நம்ம சுயமாக ஜீவனை விடுறதுக்கு பேர் தான் தற்கொலை. ஆனால் இயேசு விஷயத்தில் அப்படி இல்லை, அவர் தற்கொலை மாதிரி தன் ஜீவனை சுயமாக விருப்பத்தோடு விட்டார், விட்டார். பாருங்களேன், அந்த ஜீவனை ஐ லே டவுன்ன்றதே அவர் தானாக முன்வந்து சுயமாக வாலண்டரியா கொடுத்ததை குறிக்கிறது, அதை தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுது. பாருங்களேன், நமக்கு வருகிற நித்திய ஆபத்துக்கும் நமக்கு வருகிற ஆபத்துக்கு தன்னை நடுவுல வைத்து தன் ஜீவனை அவர் விட்டார். தேவனுடைய கோபாக்கினை, நம் பாவத்து குறித்த கோபாக்கினை நம்மேல் வந்து நம்மளை நசுக்கி அழிச்சிருக்கணும் ஆடுகளா இருக்கிற நமக்கு, அவர் என்ன பண்ணாரு, அதுக்கு நடுவுல வந்து தன் ஜீவனை வைத்து அந்த கோபாக்கினை தன் ஜீவனால் உரிந்து கொண்டார். தன்னுடைய தெய்வீகத்தையும் மானிடத்தையும் கொண்டு தன்னையே அந்த ஜீவனுக்கு கொடுத்து அதை உரிந்து நம்மளை காப்பாத்தினார். பாருங்க, அவர்கிட்ட இருந்து ஜீவனை எடுக்கப்படல, அவர் கொடுத்தார். அவர் ரத்தம் சிந்தப்படல, அவர் ரத்தத்தை ஊத்தி சிந்தினார். பாருங்களா, அவர் பலிய தானா கொடுத்தார். நல்ல மேய்ப்பன், என் ஆடுகளுக்காக விருப்பத்தோடு மறித்த மேய்ப்பன். பாருங்களேன், யாருக்காக மறித்தார், நான் என் ஜீவனை கொடுக்கிறேன், யாருக்காக கொடுக்கிறேன், என் உலகத்துக்காக கொடுக்கிறேன் அப்படின்னு போட்டிருக்கலாம் இல்லையா, என் நாடுகளுக்காக கொடுக்கிறேன். பெரிய மேய்ப்பன், யோசிச்சு பாருங்களேன் எவ்வளவு பெரிய மேய்ப்பன் அவர், அவர் ஆள் தத்துவம் எவ்வளவு பெருசு, பெரிய தேவகுமாரன், எல்லையற்ற மகிமையோ நம்மளால கற்பனை பண்ண முடியாத யெகோவா இவர் தான். இவர் திருத்துவத்தில் இரண்டாவது நபர், சகல உலகத்தையும் தன் வார்த்தையில பண்ணி எல்லாத்தையும் தன் வார்த்தையில ஆளுகிற தேவன், காணுகிறதும் காணாததும் துரைத்தனங்களையும் எல்லாத்தையும் ஆளுகிற இவ்வளோ பெரியவர் தன் ஜீவனை எதுக்காக விட்டன்றாரு, தன் ஜீவனையே இவ்வளோ பெரிய காரியத்துக்காக, வேற இல்லையா, வேற கிடைக்கலையா, வேற யாரும் உன்னாலே அன்பு இல்லையா, இல்லை. இந்த பரிதாபமான உதவியற்ற நன்றி கெட்ட உணர்வில்லாத ஆடுகளுக்காக கொடுக்கிறேன், எவ்வளோ அதிசயம், யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவரே, தேவகுமாரனே, பெரியவரே, உங்களுக்கு வேற மேல அன்பு இல்லையா, இந்த புழுங்க தானா கிடைச்சிச்சு, நீங்க நினைச்சா கோடிக்கணக்கான ஆடுகளை மூச்சில உருவாக்கலாமே, அவங்களை அழிக்கலாமே, அப்படிப்பட்டவர் என்ன பண்ணாரு பாருங்களேன், அவருடைய கிருபையின் எல்லை. அப்படிப்பட்டவர் அந்த ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த கடினப்பட்ட காணாம போகிற ஒரு நிலையில இல்லாத அந்த ஆடுகள், ஆமா, இவர்களுக்காகத்தான் என் ஜீவனை கொடுக்கிறேன். அதை பத்தி அவர் வெக்கப்படல், அதை பத்தி வெக்கப்படல், அவர்களுக்காகத்தான் என் ஜீவனை, இவ்வளோ பெரிய தேவன் நான், இவ்வளோ எல்லையற்ற தேவன் நான், எதுக்காக, இந்த ஆடுகளுக்காக என் ஜீவனை நான் கொடுக்கிறேன். இதான் பாட்டாக பாடிக்கிட்டே இருக்கிறார், ஜீவனை கொடுக்கிறேன், என் ஜீவனை கொடுக்கிறேன். ஒருவேளை எனக்கு ஒரு இதாக இருந்திருக்கலாம், கொஞ்சம் பெருமையா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாமே, என் நானே நல்ல மெய்ப்பன், இந்த விசாலமான உலகத்துக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன், இந்த உலகத்தில் இருக்கிற பெரியவங்க சிறியவங்க எல்லோருக்காகவும் ஜீவனை கொடுக்கிறேன் அவர் சொல்லலை பாருங்களேன், என் ஆடுகளுக்காக கொடுக்கிறேன். பர்டிகுலர் ரிடம்ஷன் அப்படின்னு ஒரு சத்தியம் இருக்கு. பர்டிகுலர் ரிடம்ஷன்னா, இயேசு இந்த உலகத்தில் வந்து மரித்தது வந்து எல்லாருக்காகவும் உலகத்தில் மறிக்கல, தன்னால் பிதா கொடுக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு மாத்திரம்தான் மரித்தார், அதுதான் பைபிள் போதிக்குது. ஆனால் அதை பற்றி போதிக்கிறதுக்கு எல்லாருக்கும் பயம் வெக்கம், நமக்கும் பயம், ஐயோ நம்மளை என்ன சொல்ல போகிறாங்கன்னு. ஆனால் இயேசு வெக்கப்படாமல் அதை சொல்கிறாரு, போதிக்கிறார், நான் மரித்தது என் ஆடுகளுக்காக. பர்டிகுலர் ரிடம்ஷனை பற்றி அவருக்கு வெக்கமே இல்லை பாருங்களா, டெஃபினட், என் ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன், பிதா எனக்காக கொடுத்த என்னுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். For my sheep, இங்கிலீஷில் ஃபார்னு வருது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ட், ஒரு ப்ரிப்போசிஷன், நிறைய பெரிய சத்தியங்கள்லாம் சிறிதான வார்த்தையில் தான் தொங்குறத பார்க்கலாம் நம்ம பாருங்களேன். அந்த இயேசுடைய வரிகளை பற்றியும் சிறிதான வார்த்தைகள் எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறத பார்க்குறோம். இதுலேயும் அந்த ஃபார்ன்றதுக்கே பெரிய ஊப்பர்ன்ற கிரேக்க வார்த்தை அப்படின்னா என்ன, அவர்களுடைய சார்பில், என் ஆடுகளுடைய சார்பில், அவர்களுடைய இடத்துல, அவர்கள் இறக்க வேண்டிய, அவர்கள் அனுபவிக்க வேண்டிய ஸ்தானத்தில் நான் நின்று என் ஆடுகளுக்காக என் ஜீவனை நான் கொடுக்கிறேன். அவருடைய பலி, பலி தன்னுடைய ஆடுகளுடைய இடத்துல பதிலீடாக தன்னை அவர் கொடுத்தார் பாருங்களேன், அந்த பதிலீடாக அவருடைய சார்பில், அவருடைய பாவத்தின் நிமித்தம் நான் என்னை கொடுக்கிறேன். அவர்களுடைய மோசமான தன்மைகளை, மிக கொடுமையான பாவங்களை, அக்கிரமங்களை என்மேல் ஏற்றுக்கொண்டு நானே பாவமாகி என்னுடைய நன்மைகள் எல்லாம் அவர்களுக்கு தந்து அவர்களை நீதிமான்களாக்கி என் ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். இதுதான் டெஃபினட் அட்டோன்மெண்ட்னு பாருங்களேன். இயேசு வந்து தன்னுடைய ஆடுகளுக்காக மெய்யாகவே அவர் மரித்தார். நீங்க இயேசுடைய ஆடு இருந்தா உங்களுடைய ஒவ்வொரு பாவத்துக்கும் துல்லியமாக, ரியலாக, அவர் அவருடைய உடம்புல ரியலாக அதுக்கு தண்டனை வாங்கி செத்தார். இந்த பொதுவான ரிடெம்ஷன் வாங்க, அது ரொம்ப தப்பு. இயேசு எல்லாருக்காகவும் மரித்து யார் யாரெல்லாம் வாங்கன்னு திறந்து விட்டுட்டாருன்னா, ரட்சிப்பை வெறும் ஒரு சாத்தியமாகத்தான் பண்ணாரே தவிர ஒரு டெஃபினட்டாக ரட்சிப்பை கொடுக்கல அவர். ஒரு நல்ல மெய்ப்பன் இத்தனை பேருக்கெல்லாம் மறித்துட்டு அத்தனை பேர் காப்பாற்றப்படலன்னா அவர் என்னங்க நல்ல மெய்ப்பன், ஒரு நல்ல மேய்ப்பன் யாருக்காக மறித்தாரோ நிச்சயமாக அந்த ஆடுகளை காப்பாற்றுறவர் தானே நல்ல மேய்ப்பன். அதான் அவர் சொல்றாரு, என்னுடைய ஆடுகளை என்கிட்ட இருந்து யாரும் எடுக்க முடியாது, நான் யாருக்காக செத்தனோ அவங்க ஒரு காலம் அழிய மாட்டாங்க. அவர் ரட்சிப்பு ஒரு டெஃபினட் அட்டோன்மெண்ட், ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக அவங்களுடைய பாவங்களை மெய்யாகவே, எல்லாருடைய பாவங்களை ஒரு வேர்ச்சுவலாக ஒரு அப்ஸ்ட்ராக்டாக ஒரு எண்ணம் இல்லாம இல்ல, மெய்யாகவே அவங்க செஞ்ச ஒவ்வொரு பாவத்துக்கும் தன்மேல மெய்யான தண்டனைய கோபத்தை வாங்கி அவர் அனுபவிச்சார். அதனாலதான் அந்த தண்டனை அவங்க மேல வரவே முடியாது, ஏன்னா அவங்களுக்கு பாவங்களுக்குரிய தண்டனை ஏற்கனவே வந்தாச்சு, நியாய தீர்ப்பு வந்தாச்சு, ஆக்கினை வந்தானதுனால்தான் கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிறவர்களுக்கு இனி ஆக்கினை இல்லை. அது டெஃபினட் அட்டோன்மெண்ட் பாருங்களேன், அது டெஃபினட்டாக அவர் மறித்தார். பர்டிகுலர் ரிடம்ஷன் வாங்க, இயேசு எங்கேயாவது இந்த உலகத்துக்காகவே நான் மறித்தேன்னு சொல்லியிருந்தா அவர் இங்க சொல்லியிருக்கலாம் இல்ல, திருப்பி திருப்பி என் ஆடுகளுக்காக என்ற. யோவான்ல சில இடங்கள்ல உலகம்னு பயன்படுத்துறது உண்டுதான், ஆனா உலகம்னு பயன்படுத்தினா உலகத்துல இருக்கிற எல்லாரும் நம்ம நினைச்சிடக்கூடாது. உதாரணத்துக்கு ஒரு இடத்துல யோவான் 10:19 உலகமே அவரை பின்பற்றி போகிறது அப்படின்றாங்க, உலகம்னு வருது. அப்பனா எல்லாரும் அவரை பின்பற்றி போனாங்களா? முஸ்லிம்ஸ் அவரை பின்பற்றி போனாங்களா? கிரேக்கருங்க அவங்க பின்பற்றி போவோம் இல்ல? எக்கச்சக்கமான கூட்டம், மெஜாரிட்டி அந்த இஸ்ரேல இருக்கிற எல்லாருமே அவரை போறாங்கன்றதுக்கு உலகம்ன்ற வார்த்தை பயன்படுத்துது. இன்னொன்னு, அந்த அப்போஸ்தல காலத்துல அந்த அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் என்ன எண்ணம், இஸ்ரேல் ஜனங்க மட்டும்தான் ரட்சிப்புக்குள்ள வருவாங்கன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அதனால்தான் பேதுரு போய் புறமதஸ்தர்களுக்கு போதிக்கிறதுக்கே தயங்கினார் இல்லைங்களா. ஆண்டவர் அவருக்கு உணர்த்த வேண்டியதா இருந்துச்சு, புறமதஸ்தர்கள் அவங்க ஏற்றுக்கொள்ளல. அந்த குறுகீடான எண்ணத்தை உடைப்பதற்காக அநேக நேரத்தில் அப்போஸ்தலர்கள் பயன்படுத்தின ஒரு வார்த்தை வந்து உலகம்னாங்க. வெறும் யூதர்களுக்கு மாத்திரம் இல்லப்பா, உலகத்தில் இருக்கிற தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லா மக்களுக்காகவும் அவர் மறித்தார். அப்படிதான் உலகம் பயன்படுத்தப்படுகிறது. ஏன் ஆண்டவர் 17வது அதிகாரத்திலேயே அவர் ஜபம் பண்ணும்போது நான் உலகத்துக்காக ஜபம் பண்ணவில்லை சொல்றாரு இல்லைங்களா, ஐ டு நாட் ப்ரே ஃபார் த வேர்ல்ட், அவங்களுக்காக நான் ஜபம் பண்ணல, நீர் எனக்கு தந்தவர்களுக்காக ஜபம் பண்ணுகிறேன். இதுதான் டெஃபினட், என் ஆடுகளுக்காக ஒரு ப்ரிசிஷன், கிரேட் ப்ரிசிஷன், என் ஆடுகளுக்காக என் ஜீவனையும் நான் விடுகிறேன். அந்த ஆடுகளை முற்றுமொழிய ரட்சிக்க வல்லவர், ரட்சிப்பார் அவர். பாருங்க 17வது வசனத்தில் தொடர்ந்து, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியால் பிதா என்னில் அன்பா இருக்கிறார். திருப்பியும் அதேதான், பிதா என்னில் ஏன் அன்பா இருக்கிறாரு, நித்தியமா அன்பா இருக்கிறாரு தான், ஆனா இங்க என் பிதாவுடைய கற்பனைக்கு உட்பட்டு என் ஜீவனை அவர்களுக்காக விடுறதுனால பிதா என் மேல் அன்பா இருக்கிறார், அந்த ஜீவனை கொடுக்கவும் அதை மீண்டுமாக எடுத்துக்கொள்ளவும். பாருங்களேன், எந்த ரோம தலைவர்களோ எந்த யூத தலைவர்களோ சேர்ந்து இயேசு அநியாயமா சிலுவையில் அறிஞ்சிடல, அவரா அவங்களுக்கு ஒப்பு கொடுத்ததுனால தான். எந்த நேரத்தில் சாகணும், எப்படி சாகணும், எந்த சூழ்நிலையில சாகணும் அவர் முடிவு பண்ணது தான், அவர் கொடுத்தது தான் அவங்க அவரை அறிய முடிஞ்சிச்சு. பாருங்க, அவர் தான் டோட்டல் கண்ட்ரோலா இருந்தார், அதை ஜீவனை கொடுக்கவும் அதை மீண்டுமாக எடுத்துக்கொள்ளவும். பாருங்களேன், அந்த உயிர்த்தெழுதலையும் தனக்கு அதிகாரம் இருக்கிறத, பங்கு இருக்கிறத அவர் சொல்றார், அதை எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு, என் பிதாவிலிருந்து கொடுக்கப்பட்ட கட்டளை. நான் இந்த உலகத்துல வந்து கன்னிக்கு பிறந்து இந்த உலகத்துல நியாயப்பிரமாணத்தின் கீழே வாழ்ந்து நீதியை சம்பாதித்து சிலுவையில மறித்து கிருபாதார பணியை ஏற்படுத்தி உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போறது இது பிதாவுடைய கட்டளை, அந்த கட்டளையை நிறைவேற்றும்படி அவர்னால் நியமிக்கப்பட்டு நான் இதை செய்தேன் அப்படின்றார். ஓகே, முதலாவது ஏங்க இவர் நல்ல மேய்ப்பன், தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறார், லே டவுன் ஸோ த ஃப்ரீயாக கொடுத்தாருன்னு பார்க்கிறோம். ரெண்டாவது, ஏன் இவர் நல்ல மெய்ப்பன்னா, எந்த ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுத்தாரோ அந்த ஆடுகளை கடைசி பரியந்த நேசித்து அவர்களை பரலோகம் கொண்டு போற வரைக்கும் அவர்களுக்கு எல்லாத்தையும் இந்நாள் வரைக்கும் செய்யறதுனால் அவர் நல்ல மெய்ப்பன். எந்த ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுத்தாரோ அந்த ஆடுகளை கடைசி பரியந்த நேசித்து அவர்களை பரலோகம் கொண்டு போற வரைக்கும் அவர்களுக்கு எல்லாத்தையும் செய்கிற மெய்ப்பன். பாருங்களேன், முதலாவது நான் நல்ல 14வது வசனத்தில் நான் நல்ல மேய்ப்பன், ஏன் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். நல்ல மேய்ப்பன் அவர் கம்ப்ளீட்டா முதலாவது தன் ஆடுகளை பத்தி தெரியும். யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு அதிசயம். அறியறதுன்ற ஒரு வார்த்தை பைபிள்ல ரொம்ப ஆழமான வார்த்தை. ஆதாம் ஏவாளை அறிந்தான், பிள்ளை பிறந்தது. சரியற விதமான ஒரு அந்யோன்யம் அப்படின்னு சொல்லப்படுது. அவிக்குரிய விதத்திலே ஒரு அனுபவபூர்வமாக தனிப்பட்ட விதத்துல ஒரு ஒரு அனுபவம், ஒரு அறிவு. இயேசுடைய இருதயம் தன் ஆடுகளை நன்றாக அறிந்திருக்கிறது. எந்த அளவுக்கு இங்க இயேசு நமக்கு தெரியும், இயேசுவை நமக்கு எந்த அளவுக்கு தெரியும், எந்த அளவுக்கு என்னை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு, எந்த அளவுக்கு இயேசு என்ன நேசிக்கிறாரு. பொதுவா நம்ம சொல்லுவோம், இயேசு எந்த அளவுக்கு நேசிச்சிருக்கிறாருன்னா சிலுவையில காமிச்சிருக்கிறாரு பாருங்க. ஆமா, உண்மைதான், அதோட உச்சப்பட்ட அன்பின் அடையாளம் தான். ஆனா அதையும் அது அதுல ஒரு ஒரு வெளிப்பாடு தான். ஆனா அதனோட அளவு என்னன்னு தெரியுமா, எந்த அளவுக்கு இயேசு நம்மளை நேசிக்கிறார் அறிஞ்சிருக்கிறார் தெரியுமா. 14வது வசனத்துல பாருங்களேன், நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போல், நான் என் பிதாவை அறிந்திருக்கிறது போல் நான் என் ஆடுகளை, பதினூணு திருப்பி போகுது, நான் என்னுடையவைகளை அறிந்திருக்கிறேன். இதை விட ஒரு எல்லையற்ற உதாரணம், பலமான உதாரணம் ஒப்பீடு வேற என்ன கொடுக்க முடியும்? நித்திய நித்திய காலமாக திருத்துவத்தில் திகழ்ந்து வந்த பிதா குமாரனாக அவங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தர் எந்த அளவுக்கு நேசிச்சுக்கிட்டாங்க, ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு அறிஞ்சுக்கிட்டாங்க நமக்கு தெரியுமா, அறிய முடியுமா? அவர் என்ன சொல்றாரு, எந்த மாதிரி நான் என் பிதாவும் நாங்களும் ஒருத்தர் ஒருத்தர் நேசிச்சு அறிந்திருந்தோமோ அந்த மாதிரி என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன் அறிந்திருக்கிறேன். யோசிச்சு பாருங்களேன், மாறாத நித்திய பரிபூர்ண அறிவும் அன்போ, இதை விட என்ன ஒப்பீடு இருக்க முடியும்? எந்த அளவுக்கு பிதா குமாரனை அறிஞ்சிருக்கிறார், குமாரன் பிதாவை அறிஞ்சிருக்கிறார், எந்த அளவுக்கு நேசிக்கிறார். இவர் என் நேச குமாரன், திருத்துவத்தில் இரண்டாவது பிரிக்க முடியாத இரண்டாவது நபர் அவர். அவருக்கும் பிதாக்கும் இருக்கக்கூடிய உறவு தன்னுடைய ஆடுகளுக்கும் ஒப்பிடுறார். அந்த அளவுக்கு என் ஆடுகள் எனக்கு தெரியும். அப்படின்னா நம்ம என்னங்க சொல்றது, என்ன உதாரணங்கள் கொடுக்கறது, உங்களை எப்படிங்க உணர்த்துறது? கிறிஸ்துவோடைய ஆடா இருந்தா உங்களுக்கு கம்ப்ளீட்டா அவருக்கு தெரியுங்க, எந்த அளவுக்கு தெரியும். ஒரு சில நேரங்கள்ல எனக்கே நான் புதியதா இருப்பேன், எனக்கே நாளை என்ன தெரியாது இல்லைங்களா, எனக்குள்ள என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியாது இல்லைங்களா. ஒரு விசுவாசிக்கிற நேரங்கள அப்படித்தான் ஆகும். ஒண்ணு, எனக்கு பிடிக்கணும்ன்றத செய்யறது இல்ல, பிடிக்காததை செஞ்சு துவைச்சிடுறேன் இல்லைங்களா. பவுல் சொல்ற மாதிரி எனக்கே என்ன புரியலங்க, ஆனா இயேசுக்கு என்ன தெரியும், இயேசுக்கு என்ன தெரியும், என்னுடைய மூட் தெரியும், என்னை எது உயர்த்தோன்னு தெரியும், என்னை எது சோர்பாக்கும் தெரியும். ஒவ்வொரு நேரத்திலையும் துல்லியமாக எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியாது, எனக்கு எது ஜபிக்கணும்னு எனக்கு தெரியாது, இயேசுக்கு தெரியுங்க. அவர் நான் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன். 3வது வசனத்துல சொல்றார், என் ஆடுகளை நான் பேர் சொல்லி அழைக்கிறேன். இன்னைக்கு பரலோகத்தில் உட்கார்ந்து உங்களால் கற்பனை பண்ண முடியுமா, தனிப்பட்ட விதத்துல உங்க பேர் அவர் அறிஞ்சிருக்கிறாருன்னு. பொதுவாக இல்லை, பேரளவா எனக்கு வயசு என்ன தெரியும். இப்போ வாசுதேவன் பிரதருக்கு 70 வயசு ஆயிடுச்சுன்னு அவருக்கு தெரியும், அவர் வயசு என்னன்னு தெரியும், அவர் கேரக்டர் என்னன்னு தெரியும். ஏன் இன்னைக்கு நான் குளிக்கும் போது என் தலையில எவ்வளோ முடி விழுந்துச்சுன்னு அவருக்கு தெரியும், தெரியும். அவருக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, அந்த அளவுக்கு என்னை அறிஞ்சிருக்கிறாருங்க. என்னுடைய சங்கீதத்தில் போட்டிருக்க, என்னுடைய பெருமூச்செல்லாம் நீர் அறிவியல். யாருக்காவது நம்ம பெருமூச்சு தெரியுமா? பொண்டாட்டிக்கு புருஷனுக்கே தெரியாது, அப்பா அம்மாவுக்கு தெரியாது, அவருக்கு தெரியுமா? என்னுடைய கண்ணீர்களை எல்லாம் நீர் காத்து வைக்கிறேன், ஒரு பாட்டில போட்டு வைக்கிறாரா, என்னுடைய புக்ஸ்ல எழுதி வைக்கிறாரா என்னுடைய கண்ணீர்கள் எல்லாம். யோசிச்சு பாருங்களேன், நான் அறிவேன். ரெவலேஷன் ஒவ்வொரு நிருபம் ஆரம்பிக்கும் போதா, நான் அறிவேன், நான் அறிவேன் உன் கஷ்டங்களை, அறிவேன் உன் பொறுமையை, அறிவேன் இல்லைங்களா, அறிவேன். அவர் தெரிஞ்சிருக்கிறாருங்க. தன் கிரயத்தை கொடுத்து விலை கொடுத்து ஆடு வாங்கின ஆடு பத்தி சகலமும், அது எவ்வளவு பலவீனம், எவ்வளவு குறைவு, தன்னோட சோதனைகள் என்ன, அதுக்கு வரக்கூடிய பாவ நெருக்கிற பாவங்கள் என்ன, ரகசிய பாவங்கள் என்ன, ஏன் அவருக்கு எல்லாம் அந்த பாவங்கள் தெரியும், ஏன்னா அந்த பாவங்களுக்கு தான் நித்திய ஆக்கினையை வாங்கி துடிச்சாரு. அவருக்கு தெரியாம இருக்குமா நம்ம பாவங்கள், ரகசிய பாவங்கள் அவருக்கு எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். நம்முடைய தீமையான இயற்கை தெரியும், கண்ணு மண்ணு தெரியாம ஆடை அவர் வாங்கிடல. அதுக்கு தான் ஊமி ஃபோர் நியூன்னு ஒரு வார்த்தை வருது. எவ்வளவு மோசமானவங்க நன்றி கெட்டவங்கன்னு அவருக்கு நல்லா தெரியும். நல்லா தெரியும் அவருக்கு. ஃபோர்மியும் தெரியும்பா, நீ எவ்வளோ கெட்டவன், நீ எவ்வளோ நன்றி கெட்டவன், நீ ரட்சித்த பிறகும் எவ்வளோ மோசமானவன், எவ்வளோ நன்றி கெட்டவனாக நடந்துக்குவ, எல்லாம் தெரிஞ்சு தான் நான் உன்னை நாடாக வாங்கினேன், செலக்ட் பண்ணேன். யோசிச்சு பாருங்களேன், நம்மளை யாராவது அப்படி செலக்ட் பண்ணுவாங்களா? நம்மளை நினச்சி பார்க்குறோம், நான் என்னையே நினச்சி பார்க்குறேன். சில நேரங்களில் தப்பு செஞ்சிட்ட உடனே அதை பாஸ்டராக இருந்து ரட்சிக்கப்பட்டு தப்பு செஞ்ச உடனே நான் பாஸ்டராக இருந்து என்னையே பார்த்து கண்ணாடியில் பார்த்து யாராவது உன்னை வாங்குவாங்களா, யாராவது உன்னை நேசிப்பாங்களா இல்லைங்களா? இவ்வளோ மோசமான ஆள் எல்லாம் எனக்கு தெரியும். ஊமி ஃபோர் நியூ இ ஆல்சோ ப்ரிடிக்ட் ஆயிண்ட் வருது. எவ்வளோ மோசம்னு தெரிஞ்சோ நான் உன்னை வாங்கினேன், உன்னை நேசித்தேன், உனக்காக என் ஜீவனை தந்தேன். எவ்வளோ மோசமாக நீ எதிர்காலத்தில், கடந்த காலத்தில் நடந்ததில்லை, எதிர்காலத்தில் நீ நடப்பதெல்லாம் எனக்கு தெரியும். நம்முடைய கஷ்டங்கள் அவருக்கு தெரியுங்க. இந்த நிமிஷத்துலேயும் அவருடைய ஆடாக இருந்தால் தேவ பிள்ளையே நீ எதில் சோர்ந்து இருக்கிறன்னு அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். என்ன மனசை சோர்பாக்குது, பாரம் படுத்துதுன்னு அவருக்கு தெரியும். எந்த அளவுக்கு தெரியும் பாருங்களேன், அவருக்கு தெரியும். நம்ம பலவீனங்கள் தெரியும், எல்லாம் தெரியும். என்ன ஒரு ஆறுதல், யோசிச்சு பாருங்களேன். அதனால தான் எபிரேயர் புக்கிலெல்லாம் போட்டிருக்கு இல்லைங்களா, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடியவன். நம்ம பிள்ளைகளுக்கு எனக்கு ஐயோ எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படும் போது நமக்கு எப்படி ஆகுது, 10 மடங்கு நம்ம கஷ்டப்படுறோம் இல்லைங்களா, நமக்கு வந்தால் நல்லா இருக்கோன்னு. அந்த அளவுக்கு நம்ம மேலே அன்பு வச்சவர், நம்ம கஷ்டப்படுறோன்னு பார்த்து அவருக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும். அதனால தான் வேதம் என்ன சொல்லுது, நம்முடைய துன்பங்கள் எல்லாம் அவர் துன்பப்படுகிறார். அவருக்கு தெரியும், ஒரு பரிதபிப்போடு தெரியும், மனதுருக்கத்தோடு தெரியும். எல்லாம் என் ஆடுகளை நான் அறிவேன், எவ்வளோ ஆறுதலுங்க. துல்லியமான என் வாழ்க்கையின் காரியங்கள்லாம் அவருக்கு தெரியும். தெரியும்ன்றதெல்லாம் தெரிஞ்சேன் சரி, ஏன்னா இதெல்லாம் சகஜமாக பான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறது இல்லை அவரு. அதை பார்த்து பரிதபித்து பிதா எப்படி குமாரனுக்குரிய கஷ்டங்களை தெரிஞ்சு ஒரு அனலான இருதயத்தோடு நேசத்தோடு பரிதபிப்போடு தன் குமாரனை பார்த்து பார்க்குறாரோ அந்த மாதிரி நம்மளை தெரிஞ்சு வச்சிருக்கிறார். பிதாக்கு குமாரன் மேலே எந்த அளவுக்கு பரிதபிப்பு, நேசம், பாசம், ஐக்கியம் இருக்கோ அந்த அளவுக்கு என் ஆடுகளை நான் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். என்ன ஒரு சத்தியங்க, என்ன ஒரு விசேஷம் இது. நான் நீ எனக்கு ரொம்ப விசேஷம்ப்பா, நான் ரொம்ப நேசிக்கிறேன், உன்னை நல்லா எனக்கு தெரியும், அந்யோன்யமாக தெரியும், நேசமாக தெரியும், உன்னை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நேசிக்கிறேன், பரிதபிக்கிறேன் உன் மேலே. அதாங்க நம்முடைய மெய்ப்பர். அது மாத்திரம் இல்லை, பரலோகம் கொண்டு போகிற வரைக்கும் நமக்கு எவ்வளோ செய்யணும், நம்மளை பரிதபிக்கிறது மாத்திரம் இல்லை, நம்மளை ஆறுதல் படுத்துகிறார். அவர் ஆறுதல் படுத்துகிறார். ஏன் நம்ம பயப்படுறவங்க, இயேசு நல்ல மெய்ப்பர், பயம் நேரிட்டாலும் மார்பில் சேர்த்து அணைத்து பயம் நீக்குவார். மார்பில் சேர்த்து அணைத்து இல்லைங்களா, பயந்து நடுங்கி போயிடுறோம், ஆடுகள் மாதிரி மிரண்டு போயிடுறோம், என்ன நடக்குமோன்னு நினச்சிடுறோம். மார்பில் சேர்த்து அணைத்து பயம் நீக்குவார். என்ன மெய்ப்பர் பாருங்களேன், பயம் நீக்குவார். எப்படிங்க நம்மளை ஆறுதல் படுத்துறாரு, அவருடைய வார்த்தைகள் மூலமாக இல்லைங்களா. இன்னைக்கு பரலோகத்தில் இருந்தாலும் அவருடைய ஊழியக்காரர்களை ஏற்படுத்தி அந்த பலவீனமான உடஞ்ச பாண்டங்களை வச்சுக்கிட்டு அவங்க மூலமாக அவங்கக்கிட்ட பேசுகிறார், பேசி ஆறுதலை கொடுக்குறார். யார், பாஸ்டர் பேசுனதுனால ஒரு ஆறுதல் வந்துருச்சா? எவ்வளோ இடங்களில் போகிறீங்க, எத்தனையோ பேர் பேச்சு கேட்குறீங்க, ஆனால் ஏன் இங்கே வரும்போது ஆறுதல் வருது? ஏன்னா இயேசுடைய ஆவி பேசுறதுனால, இங்கே அவர் பேசி உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கறதுனால, அவர் வார்த்தை பேசுறதுனால, அவர் வார்த்தையின் மூலமாக அவருடைய சாதனை. இன்னி கம்யூனியன் வச்சிருக்கிறார், உங்களுக்கு தெரியல கம்யூனியன் எனக்கு சில நேரங்களில் ரொம்ப ஒரு மறுரூபமல ஆறுதல் மாதிரி இருக்கும், சோர்ந்து வெறுமையாக மன தளர்ந்து உக்காந்துருப்பேன். அது வந்து எடுக்கும்போது இயேசுவே பக்கத்தில் வந்து உக்காந்துக்கிட்டு தோளில் போட்டு என்னை அணைச்சிக்கிட்டு அவர் பேசி, உன் பாவங்கள்லாம் மன்னிச்சிருக்கிறேன், உனக்கு கஷ்டத்தில் தான் நீ இருக்கிற எல்லாம் எனக்கு தெரியும், உன்னுடைய பரிசுத்தமாக்குதலுக்கு இதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ இதில் புசிக்கிற ஒரு நாள் என்னோடு நீ வரப்போகிற, உனக்காக எல்லாம் ரெடியாக இருக்கும், பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன்னை நேர்த்து இருக்கிற உன்னோடு நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு ஆறுதல் படுத்துகிறாரு இல்லையா. அப்பாடி என்ன சொர்க்காதி சொர்க்கம், அதெல்லாம் ஒரு கம்யூனியனில் நடக்குது. இன்னைக்கு அதுக்கு தான் கம்யூனியன் ஏற்படுத்தி இருக்கிறார் இல்லைங்களா, நம்மளை பலப்படுத்துறதுக்கு, ஆறுதல் படுத்துறதுக்கு. அந்த மெய்ப்பன் செய்கிறார், சில நேரங்களில் அவருடைய முத்தங்களை அனுபவித்த மாதிரி கம்யூனியன் நம்மளை புதுப்பிக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது, அவர் நம்மளை அனாதியாக விட்டு போக மாட்டேன், உங்கள் இருதயம் கலங்காது பயப்படாமையும் கலங்காதையும் இருப்பதாக. ஏன், உங்களுக்காக நான் இல்லைன்னு கவலைப்படாதீங்க, உங்களுக்காக யாரை அனுப்ப போகிறேன், ஆறுதல் கம்ஃபர்டர், கம்ஃபர்டர் உங்க ஆறுதல் கொடுக்குவாரு, அஷூரன்ஸ கொடுப்பாரு, என் வார்த்தையின் மூலமா உன்னோடு பேசுவாரு, உனக்கு ஆறுதல் படுத்துற நல்ல மேய்ப்பன் பாருங்களேன். அது மாத்திரம் இல்ல, நல்ல மேய்ப்பன் நம்ம அழுக்கு பிடிச்சவங்க தான் சொல்லவே வேணாம். நம்ம உடம்பெல்லாம் கிரீஸ் இல்லைன்னு போற இடங்கள் எல்லாம் அழுக்கு வாங்கிட்டு வந்துடும், காட்சியில பேச்சுல நடத்தையில பார்வையில எல்லாம் அழுக்கு தான். தொடர்ந்து நம்மள சுத்தம் பண்றது இல்ல, தொடர்ந்து அவருடைய ரத்தம் கழுவிக்கிட்டே இருக்குது ஆறு மாதிரி இல்லைங்களா. ரெவலேஷன் 1:5 சொல்லுது, He washes us from all our sins from His blood. அவருடைய ரத்தத்தினால் நம்முடைய சகல பாவங்களையும் கழுவுகிற மேய்ப்பன், கழுவுகிற மேய்ப்பன், மாசு மறு இல்லாம நம்மள சுத்தமா கழுவி வைக்கிற ஒரு மேய்ப்பன், ஆடுகளை போஷிக்கிறவர். அவர் பரலோகம் போற வரைக்கும் என்னென்ன செய்யறாரு பாருங்களேன், நம்மளை ஆறுதல் படுத்தி, நம்மளை சுத்தப்படுத்தி, நம்மளை போஷிக்கிறது. எப்படி நம்மளை பசியா விட்டுறாரா, எப்படியாவது போஷிக்கிறார். ஜீவ அப்பமாக இருந்து வசனத்தின் மூலமாக பந்தியின் மூலமாக தொடர்ந்து போஷித்துக்கிட்டு தான் இருக்கிறார். இன்னைக்கு கம்யூனியன்ல ஆவிக்குரிய விதமா போஷிப்பார், நம்மளை போதிக்கிறவர் அவர், நல்லா போதிச்சு யாருமே போதிக்க கூடாத மாதிரி போதிக்கிறவர் அவர். யோசிச்சு பாருங்களேன், அவர் போதிக்கிற மாதிரி நமக்கு வெறும் அறிவுக்கு பேசுறது மாத்திரம் இல்லைங்க, நம்ம உணர்ச்சிக்கும் இதயத்துக்கும் பேசி நடத்துறாரு. எவ்வளோ உங்களுக்கு புத்தி சொல்றாங்க, யாராவது கேட்டுடுறீங்களா நீங்க, ஆனா அவர் வார்த்தையை எடுத்து பிரசங்கம் பண்ண வேண்டிய வேண்டிய எப்படி உங்களுக்கு செய்யணும் மாறணும்னு வருது, ஏன்னா அது இயேசுடைய ஆவி செய்யுது. எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் முடியாது, அவர் ஆவி பேசி மனசை மாத்தினா தவிர ஆவாது, அவர் ஆவி தான் செய்யுது. அவர் போதிக்கிற மாதிரி வேற யாரும் போதிக்க முடியாது. அவர் நம்மளை போதிக்கிறது மாத்திரம் இல்ல, அதை கீழ்படியணும்ன்ற அளவுக்கு போதிக்கிறவர் அவர். அவருடைய போதனை அவர் ஆளை போஷிக்கிறார், அவர் ஆட்டுக்காக ஜெபம் பண்றாருங்க. நீங்க ஜெபம் பண்றீங்களோ தெரியல, ஆனா அவர் உங்களுக்காக ஜெபம் பண்றத விடுறதே இல்லை. இந்த நிமிஷம் வரைக்கும் ஜெபம், உங்க பேரை சொல்லி ஜெபம், ஜெபம் பண்றது விடுறதே இல்லை உனக்காக. யோவான் 17:9 உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஏன் நம்ம விசுவாசம் தளர்ந்துடக்கூடாது, நம்ம சோர்ந்துடக்கூடாது. இந்த உலகம் நம்மளுக்கு எவ்வளவு தொல்லை கொடுக்கும், எவ்வளவு உபத்திரம் கொடுக்கும் நல்லா தெரியும். அதெல்லாம் அறிந்து பரிதபித்து நம்முடைய பரிதபிப்போடு நமக்காக பரிந்து பேசி நமக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிற பரிசுத்த பிதாவே, யோவான் 17:11 அவர்களை நீர் எனக்கு தந்தவர்களை காத்துக்கொள்ளும், அவங்களை பாதுகாத்துக்கொள்ளும், அவங்களை காப்பாற்றும் பிதாவே. அவருடைய ஜெபம் விடாமுயற்சி, அப்பப்பிச்சுவல் இன்டர்சீடிங், தொடர்ந்து நமக்காக பரிந்து பேசிட்டே இருக்கிறார். இந்த மேய்ப்பன் உண்டே, நமக்காக ஒரு மேய்ப்பன் உண்டே. அது மாத்திரம் இல்லை, அந்த ஆடுகளை தொடர்ந்து கவனிக்கிறார். அந்த ஆடு தப்பானது சாப்பிட்ற போது, ஓனாய் வந்துட போதுன்னு தொடர்ந்து. இன்னைக்கு நீங்க வந்து இன்னைக்கு சபையில இன்னைக்கு வந்து உட்கார்ந்துருக்கிறது காரணம் என்ன, அவருடைய கவனிப்பு இருக்கிறதுனால தானே. விசுவாசம் தளர்ந்து போகாது காரணம் என்ன, அவர் பரிந்து பேசி உங்களை கவனிச்சுக்கிறதுனால தானே. அது மாத்திரம் இல்லை, அவருடைய என்ன ஒரு சந்தோஷம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம காணாம போனா, காணாம போனா விட்டுறாரா, போ வழியிலன்னு. அப்படி போயிருந்தா இந்நேரத்துக்கு நம்ம ஒருத்தரும் சபையில இருந்திருக்க மாட்டோம். அவர் விட்டு இருந்தாருன்னா நம்ம இன்னைக்கு சபையில இருந்து அவர்கிட்ட இருக்கிறதுக்கு காரணம் என்ன, நம்ம ரொம்ப உண்மையானவங்களா, ரொம்ப உறுதியா ஃபாலோ பண்றவங்களா, எத்தனை தடவை காணாம போயிருக்கிறோம், எந்த தெருவுல நிக்கிறோம்னு கூட தெரியாம காணாம காணாம போறதுதான் வேலை. ஆனா அந்த காணாம போன ஆடு 99 ஆடுகளை விட்டு தேடி 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 அவர் வேணான்னு கூட ஓடி போயிருக்கிறோம். எனக்கெல்லாம் ஞாபகம் ரட்சிக்கப்பட்டு தான் இருக்கிற அனுபவத்துக்கு, அங்க பாஸ்ட் வருவார், ஐயோ இவர் கூப்பிட்டாருன்னா நம்ம சினிமாலாம் போக முடியாது, அதெல்லாம் அனுபவிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் கூடன்னு அவர் தாட்டு ஓடிட்டேன். அங்க வருவார் தூரம் இப்படி ஓடிட்டேன். அவர் வேணான்னு ஓடினாலும் விட்டாரா, திருப்பி திருப்பி அந்த ஓசியால கோமரை போய் அந்த வேசியை போய் திருப்பி 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 கூப்பிடுற மாதிரி, நமக்கு வேலி அழித்து நம்ம ஓடாதபடிக்கு திருப்பி திருப்பி நம்மளை அழைத்து வந்து மந்தையில சேர்க்கிறா. இவர் இன்னைக்கெல்லாம் மந்தையில நீங்க வந்துக்கிறீங்கன்னா இவர் ரொம்ப உண்மை உள்ளவர்கள், பக்தி உள்ளவர்கள் இல்ல, இந்த மேய்ப்பன் காணாம போன ஆடு தேடி வந்து மந்தையில சேர்த்ததுனால தான் உங்களை சேர்த்துக்கிட்டே இருக்கிறார். வாரம் வாரம் சேர்க்கிறார், வாரம் வாரம் காணாம போறவங்களை சேர்க்கிறார், அவர் சேர்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. பாவத்துல பாவிது காணாம போகும்போது எப்படி உடனடியாக மனம் திரும்புதல் கொடுத்து சேர்க்கிறாரோ அப்படி சேர்க்கிறவர், அவர் சேர்க்கிறவர். ஓகே, சுகவீனமா இருக்கிற ஆடுகளை அவர் பார்த்து போஷிக்கிறார். கடைசியாக இந்த ஆடுகள் ஒருபோதும் கெட்டு போகாதபடி 28 வசனம் படிங்களா,
நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை.
ஏன்னா ஒரு மேய்ப்பன் பாருங்களேன், The eternal security of saints னுவாங்க. ஒரு விசுவாசியுடைய நித்திய பாதுகாப்பு. ஒரு வாட்டிய ஆண்டவருடைய ஆடை ஆயிட்டீங்கன்னா உடவே மாட்டார், அழிந்து போ உடவே மாட்டார். நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவர்களை ஒரு காலம் கெட்டு போவதில்லை. எப்படி நானா வந்து நானா ரட்சிப்பை இழக்கிறதுலாம் எவ்வளவு முட்டாள்தனம். ஒரு காலம் அழிய மாட்டான், ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வது இல்லை. என்ன ஒரு மெய்ப்பு பறித்து கொள்வதில்லை. இல்லை இது பார்த்தாது ஒருவேளை பறித்து கொள்ளலாம். அடுத்த வசனமும் சொல்றாரு, என் பிதா என்னை விட பெரியவர், என்கிட்ட இருந்து பறித்து கொள்ளலான்னு பார்த்தா அவரு நிற்கிறாரு அப்படின்ற மாதிரி. அவங்க ஒரு காலம் அழியாத படிக்கு, ஒரு காலம் அந்த என்ன ஒரு அறுதலான சத்தியம், ஒரு காலம் நம்ம அழியவே மாட்டோம் அவருடைய ஆடுகளாக இருந்தோம். நிச்சயமா பரலோகம் கொண்டு சேர்க்கிற வரைக்கும் தேவையான சகலத்தையும் ஜீவனை கொடுக்கிற மெய்ப்பர் மாத்திரம் இல்லைங்க, அந்த ஜீவனை கொடுத்து காப்பாத்தின அந்த ஆடுகள், எவ்வளோ குறைவுகள் பலவீனங்கள் வழித்தவிரி போட ஆடுகள், கடினமுள்ள நன்றி கேட்ட உணர்வில்லாத ஆடுகளை போஷித்து பராமரித்து வியாதிகளை சரி பண்ணி மீண்டும் மீண்டுமாக மந்தையில் சேர்த்து அவங்கள பரலோகம் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் விடுற மெய்ப்பன் அல்ல. இவர் நல்ல மெய்ப்பனா இல்லையா? இதை விட நல்ல மெய்ப்பன் எங்கெங்க கிடைப்பாரு? He is the good shepherd. இல்லைங்களா? இவர் தான் நல்ல மெய்ப்பன். அதான் ரெவலேஷன் 14 ஒரு காட்சியை பார்க்குறோம். அங்கே யார் இருக்கிறது? இதோ நான் கண்டேன் ஆட்டுக்குட்டியானவர் ஒளியில சியோன் மலையிலையும் அந்த ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்றுகிற எல்லோரையும் நான் கண்டேன் அப்படின்றார். அங்கே போய் சேர்க்கிற வரைக்கும் விட மாட்டார். ஓகே, இதோடு நம்ம முடிக்கலாம், நேரம் ஆயிடுச்சு. ஒரு ரெண்டே ரெண்டு பயன்பாடு. கிறிஸ்து இவ்வளோ அருமையான போதுமான நல்ல மெய்ப்பனாக இருந்தா நம்ம அவருடைய ஆடுகளாக நடந்துக்கணும் இல்லையா? இல்லையா? நல்ல மெய்ப்பன் நான் என் இஷ்டத்துக்கு இருப்பேன்னு சொல்றதா? அந்த ஆடுகளுக்கு ஏற்ற அடையாளங்கள் நமக்கு இருக்கணும் இல்லையா? அவருடைய ஆடுகளாக நாம், அந்த ஆடுகள் எப்படி இருக்கும்? ரெண்டு குணங்களை சொல்றார் 14 வசனத்துல. என் ஆடுகள் என்னை அறியும், நான் அவர்களை அறிந்திருக்கிறேன், அவைகள் என்னுடையவர்களால் அறியப்பட்டும் இருக்கிறேன். பாருங்களேன், ரெண்டாவது அடையாளம் என்ன? என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். இந்த ரெண்டு அடையாளம் உங்ககிட்ட இருக்கா? இவ்வளவு நல்ல மெய்ப்பன் கிட்ட அவரை அறியறதை விட வேற வாழ்க்கையில என்னங்க? நமக்கு இருக்கிற குறைவே இதானே. இவ்வளவு நல்ல மெய்ப்பன் தன்னை தன் பிதா அவரை எந்த அளவுக்கு தெரியுமோ, அவர் பிதாக்கு எந்த அளவுக்கு தெரியும், அந்த அளவுக்கு தன்னை வெளிப்படுத்தணும்னு நமக்கு இருக்கிறாரா? அந்த அளவுக்கு தன்னை வெளிப்படுத்தணும், அந்த அளவுக்கு நம்மளோடு உறவிச்சுக்கணும்னு இருக்கிறாரா? நம்முடைய குறை எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்ல நிலைத்து அவர்ல ஐக்கியமா அவர்ல மெய்ப்ப நாடு உறவுல வாழாதது தானே பெரிய பிரச்சனை. இப்படி ஒரு மெய்ப்பன் இருக்கிறார், என் மெய்ப்பன் கர்த்தர், என் மெய்ப்பன் நான் தாழ்ச்சி அடையன்னா என்ன? எனக்கு ஒரு குறை இல்லைன்ற எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும் இங்க? ஐயோ குறையா உட்காருங்க பாஸ்டர் சொல்றேன்னு ரெண்டு நாள் சொல்லுவீங்க குறைன்னு. எனக்கு எந்த குறையும் இல்லைங்க பாஸ்டர், ஏன்னா கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிற போதுமான மெய்ப்பர், என் குறைகள் எல்லாம் தீர்க்கக்கூடிய மெய்ப்பர். அவருக்குள்ள தீர்க்கப்படாத குறைகளே உங்ககிட்ட இல்லை. எல்லா குறைகளும் தீர்க்கக்கூடிய ஒரு மெய்ப்பல் இருக்கும் போது அந்த மெய்ப்பனோடு அவர் அறிந்து வாழ்றதை விட என்ன இருக்க முடியும்? அவர் அறியறீங்களா? அவரோடு நெருங்குறீங்களா? அவர் அறியிற முயற்சிகளை எடுக்கிறீங்களா? என்னுடையவர்களால் நான் அறியப்பட்டும் இருக்கிறேன், எந்த அளவுக்கு வெளிப்படுத்துறேன்றாரு பாருங்களேன். என் பிதாவை நான் எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு என் உங்களை நான் வெளிப்படுத்த போறேன். இதெல்லாம் சொல்றாரு இல்லைங்களா? என்னை நேசிக்கிறவன் என் கற்பனைகளை கீழ்ப்படிவான், நானும் என் பிதாவும் என்னை வந்து அவர்களுக்கு வெளிப்படுத்துவோன்ற பவுல் சொல்லலையா? கிறிஸ்துவை அறிவதே அந்த அறிவுக்கு மேன்மைக்கு முன்பதாக எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணுகிறேன். அதுதான் நான் உங்களுடைய பேஷன். இயேசு அறியணும், அவருடைய மெய்ப்பர் மெய்ப்பர் அறியணும்ன்றது இருக்கா? அதான் அவருடைய வாழ்க்கையில பெரிய ஆசை. யோசிச்சு பாருங்க, பிரிக்க முடியாத அவருடைய இணைப்புல இணைந்து வாழுகிற ஒரு அறிவு, அவரோடு விசுவாசத்துல இணைந்து வாழுகிற ஒரு அறிவு, எவ்வளவு பெரிய அறிவு. அப்படி அறிகிறோமா? ஒவ்வொரு வாழ்க்கையின் பயணத்திலையும் எல்லாத்துக்கும் போதுமானவருங்க அவரு. அவர் அறிஞ்சிருக்கிறோமா? அவர் அறியணும். முதலாவது அவர் அறியாதவர்கள் அவருடைய ஆடுகள் இல்லை. ஏன்னா கடைசி நாள் அவர் என்ன சொல்லுவாரு? அவர் ஆடுகள் இல்லாத அந்த கஞ்சி கன்னியாஸ்திரிக்கு என்ன பார்த்து சொன்னாரு, நான் உங்களை அறிய. அவர் அறியாத அவருடைய ஆடுகள் சொல்ல முடியாது. அவர் அறியறதுக்காக முயற்சி எடுங்க, அவர் அறிய தெரிஞ்சுக்காங்க. ரெண்டாவது, அவர் என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். அவர் சத்தம் எங்க கேட்கிறோம், பிரசங்கத்தின் மூலமாக. இன்னைக்கு பரலோகத்தில் இருந்தார், அவர் வார்த்தையின் மூலமா பிரசங்கத்தின் மூலமா அதை கேட்டு நீங்க என்ன பண்றீங்க, கேட்டு கேட்டு போறவங்களா? அப்ப எப்படிங்க அவர் ஆடுன்னு சொல்ல முடியும்? என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். மற்றவங்க சத்தம், உலக சத்தம், கள்ள தீர்க்க தரிசிகள் திருடர்களுடைய சத்தம் கேட்காது. என் சத்தம்னு வந்தா, என் வார்த்தையில் வந்தா அது கேட்கும். நீ கேக்குறீங்களா, கேக்குறீங்களா? கடைசியில் அவருடைய ஆடா இருந்தா என் ஜீவனையும் நான் கொடுக்கிறேன்னு அவரை நேசிக்கணும் இல்லைங்களா? யோசிச்சு பாருங்களேன். இங்க வந்து யோசிச்சு பாருங்க, இயேசு கற்பனையா நம்ம நினைக்கிறோம், இங்க வந்து நின்றுகிட்ட அவரு, நானே நல்ல மேய்ப்பேன், என் ஆடுகளுக்காக உங்களுக்காக இப்ப சொல்றாரு அவரு, என் ஜீவனையும் கொடுத்துருக்கிறப்பா, என் ஜீவனையே கொடுத்துருக்கிறேன், உங்களை நேசிக்கிற பரலோகத்துக்கு கொண்டு வரத்துக்காக எல்லாத்தையும் உங்க வாழ்க்கையில செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னும் போது நம்ம எப்படி ஒரு ரோபோட்டா உணர்ச்சி இல்லாமையா கம்யூனியனுக்கு வருவோம்? எவ்வளோ நன்றி ஏறுதலோடு அன்போடு அவரை நேசிக்கிறதோடு வரணும். அப்படி ஆண்டவருடைய பந்திக்கு நம்ம வருவோம்.